அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஆளும் கூட்டணியில் இருக்கும் முஸ்லீம் கட்சியான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் குறித்து அந்த கட்சியின் கருத்துக்கள்.
நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை வைத்து ஜனாதிபதி தேர்தலினால் எங்களுடைய கட்சி ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக அறிவித்திருப்பது சரியானதல்ல. ஏனென்றால் எங்களுடைய கட்சி அவ்வாறு ஆதரவு தெரிவிப்பதாக எந்த உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை.
இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ் அத்தாநாயக்கா இன்று தம் அரசுடன் இணைந்திருப்பதாக இலங்கை ஜனாதிபதி அறிவித்திருப்பது குறித்த செய்திகள். இந்தியாவின் தேசிய புத்தகமாக பகவத்கீதையை அறிவிக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் கோரியிருப்பது சரியா என்பது குறித்த ஓர் ஆய்வு கண்ணோட்டம்.
தேசிய புத்தகம் என்று ஒரு புத்தகத்தை சொல்வது என்பது நமது நாடு போல பண்ணியமான இந்திய நாட்டிற்கு சிரமமாக இருக்க வேண்டியிருக்கின்றன. பல திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி பல காலங்களில் இருந்து வந்திருக்கிறது.
நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சுவாமிநாதன்.
பிரிட்டனைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தனது மனைவியை கொலை செய்தார் எனும் வழக்கை தென்னாப்பிரிக்க நீதிபதி ஒருவர் தள்ளுபடி செய்துவிட்டார்.
In the light of the analysis of the state case, there is no evidence upon which a reasonable court, acting carefully.
ஷிரின் திவானி எனும் அந்த தொழிலதிபர் தனது மனைவி அனியை அவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு தேன் நிலவு சென்றிருந்த பொழுது கேப்டவுன் நகரில் ஆட்களை வேலைக்கு அமர்த்தி கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அவர் மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்து தண்டனையை பெற்றுத்தரும் வகையில் அரச வழக்கறிஞர்கள் போதிய ஆதாரங்களை முன்வைக்கவில்லை என்று கூறி நீதிபதி ஜேனட் ட்ரெவர்சோ திவானியை விடுதலை செய்துவிட்டார். அரச தரப்பின் வாதங்கள் தண்டனையை வழங்க தேவையான அளவை விட மிகவும் வலுவற்ற நிலையிலேயே இருந்தது என்று நீதிபதி கூறியுள்ளார். அரச தரப்பு சாட்சியங்களில் முழுமையான தவறுகள் நிறைந்திருந்தன, சீராக இல்லை மற்றும் பொய்களே இருந்தன என்று நீதிபதி கூறியுள்ளார்.
இந்த வழக்கில் நீதிபதி வழங்கிய தீர்ப்பு குறித்து கொல்லப்பட்ட அனி திவானியின் குடும்பத்தினர் வருத்தம் வெளியிட்டிருக்கின்றனர்.
The knowledge of not ever knowing what happened to my dearest little sister on the 13th of November 2010.
முழு விவரங்களும் இன்னும் வெளிவரவில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆண் பெண் என இரு பாலர்களிடமும் உறவு கொண்டதாக ஷரீன் திவானி ஒத்துக்கொண்டதை குறிக்கும் விதமாக அவர் இரட்டை வாழ்வு வாழ்ந்ததாக அனி திவானியின் குடும்பத்தினர் சுட்டிக்காட்டினர். அதே நேரம் ஷரீன் திவானியை நீதிமன்ற நடவடிக்கை மூலமாக தென்னாப்பிரிக்காவுக்கு அழைத்து வந்த முடிவை அரசு தரப்பு நியாயப்படுத்தியிருக்கிறது. நீதிபதியின் தீர்ப்பு தமக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்றாலும் இந்த கொலை தொடர்பாக 3 பேர் தண்டிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த வழக்கு விசாரணையை தண்ட செலவு என்று சொல்லிவிட முடியாது என்று தேசிய குற்ற நடவடிக்கை ஆணையத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார்.
ஐக்கிய நாடுகள் சபை இதுவரை இல்லாத வகையில் அடுத்த ஆண்டு தமது மனிதாபிமான பணிகளை முன்னெடுப்பதற்காக 16 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான நிதி உதவியை கோரியுள்ளது. தனது வருடாந்திர மனிதநேய பணிகளுக்கு இதுவரை ஐநா இந்த அளவுக்கு நிதி கோரியுள்ளது. இதுவே முதல் முறை. இதிலே சிரியாவில் நடைபெறும் மோதல்கள் காரணமாக அங்கிருந்து வெளியேறியுள்ள அகதிகளுக்கு உதவ மட்டுமே அதிகபட்சமாக 7 பில்லியன் டாலர்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த ஆண்டுக்கான ஐநா கோரிய நிதி உதவிகள் முழுமையாக கிடைக்காத காரணத்தினால் தமது பணிகளை மட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று ஐநாவின் உதவி வழங்கும் அமைப்புகள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளன.
இஸ்லாமிய தீவிரவாதிகளை எதிர்த்து போராட தமக்கு கூடுதலான சர்வதேச உதவி தேவைப்படுவதாக லெபனிய பிரதமர் தமாம் சலாம் தெரிவித்திருக்கின்றார். சிரியாவுடனான எல்லைப்பகுதியில் அல் கொய்தாவுடன் தொடர்பு கொண்ட அல் நுஸ்ரா முன்னணி என்ற அமைப்பும் இஸ்லாமிய அரசு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் லெபனானிய படையினர் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். சில நேரங்களில் அவர்கள் படையினர் கடத்திச் சென்று விடுகின்றனர். தம்முடைய துருப்புகளுக்கு அதிக உதவி தேவைப்படுவதாக சலாம் தெரிவித்திருக்கின்றார். லெபனானை தீவிரவாதிகள் தம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டுவர எவ்வித சாத்தியம் கிடையாது என்று கூறியிருக்கின்ற அவர், அதே நேரம் தம்முடைய நாட்டை அவர்கள் வெகுவாக பலப்படுத்தவிடக்கூடும் என்று அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்.
உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் சீனாவிலிருந்து ஐரோப்பாவுக்கான தனது முதல் பயணத்தை தொடங்கியுள்ளது. இந்த கப்பல் சுமார் 20,000 துருப்பிடிக்காத இரும்பு கொள்கலன்களை ஏற்றிச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சீன கப்பல் 400 மீட்டர் நீளம் கொண்டது. விமானத்தை ஏந்திச் செல்லும் ஒரு கப்பலை விட இது பெரியது. ஷாங்காயை தலைமையகமாக கொண்ட ஒரு கப்பல் நிறுவனத்தால் தென்கொரியாவின் ஹுண்டாய் நிறுவனத்திடம் இந்த கப்பல்களை கட்டி கொடுக்கும்படி ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. CSCL குளோப் எனும் பெயரிடப்பட்டுள்ள இந்த கப்பல் சீனாவின் பொருட்களை வெளிநாட்டினவர்களுக்கு ஏற்றிச் செல்லும்.
இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான சுஷ்மா ஸ்வராஜ் வேண்டுகோள் விடுத்தது நாட்டில் காரசார அரசியல்வாதத்தை தோற்றுவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஒபாமாவுக்கு பகவத்கீதை புத்தகத்தை மோடி பரிசளித்தார் என்றும் அதன் மூலம் அந்த புத்தகத்திற்கு ஏற்கனவே ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்றும் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்திருக்கின்றார். வலதுசாரி அமைப்புகளைச் சேர்ந்த சிலர் இந்த யோசனையை வரவேற்றிருக்கின்றனர். ஆனால் எதிர்க்கட்சியினருக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியில் இருக்கும் முஸ்லீம் கட்சியான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்திருப்பதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்ததாக கடந்த வாரம் ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. எனினும் அக்கட்சியிடமிருந்து இதுகுறித்து எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் இது தொடர்பில் உடன்பாடு ஏற்பட்டு விட்டதா என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் YLS ஹமீதிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
நான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பும் ஜனாதிபதி அவர்களை எங்களுடைய கட்சியினுடைய குழு அமைச்சர் விசார் பதிவின் அவர்கள் தலைமையில் நாங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தையில் முஸ்லிம்களின் பாதுகாப்பு இருப்பு அவர்களின் மார்க்க கலாச்சார விடயங்களை பாதித்தின்றி பேணுவது போன்ற பலதரப்பட்ட விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த விஷயத்தை அவர்களுடைய மேனிபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கொண்டு வருவதாக கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் பலதரப்பட்ட அது மிக குறிப்பாக இந்த நாட்டில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஏற்ற சமூக விகாசாரத்துக்கு ஏற்ற விதத்தில் அரச உத்தியோகங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கையை ஏற்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்குவதாக கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு நாம் பல விடயங்களை ஆராய்ந்திருக்கின்றோம். இவைகள் தொடர்பாக மேலும் கூறி ஆராய்வதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சார்பில் அமைச்சர் சுதீர் பிரேமஜாயின் தலைமையில் ஒரு குழுவும் எங்களுடைய கட்சியின் சார்பில் எங்களுடைய தலைமையில் ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நாளை மறுதினம் மீண்டும் கூடி ஆராய்வதற்கு இருக்கின்றோம். அதன் பின்னர் எதிர்வரும் 12ஆம் தேதி எங்களுடைய உயர்வுடன் கூடித்தான் இந்த விடயங்களை எல்லாம் ஆராய்ந்து ஒரு உறுதி முடிவு எடுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பதாக. இந்நிலையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை வைத்து ஜனாதிபதி செயலகத்தினால் எங்களுடைய கட்சி ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக அறிவித்திருப்பது சரியானதல்ல. ஏனென்றால் எங்களுடைய கட்சி அவ்வாறு ஆதரவு தெரிவிப்பதாக எந்த உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை. நாங்கள் சாதாரணமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றோம் என்பது மட்டும்தான் உண்மையாகும்.
சரி ஹமீத், ஆனால் தொடர்ந்து உங்கள் கட்சியும் இலங்கையில் இருக்கக்கூடிய வேறு சில முஸ்லீம் கட்சிகள் அமைப்புகள் எல்லாமே இலங்கையில் முஸ்லீம் மக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் குறித்து அரசுக்கு எதிராகவும் அரசு நடவடிக்கைகள் எடுக்க தயங்குகிறது என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து விசனங்களை வெளியிட்டிருந்தீர்கள். அப்போ இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது நீங்கள் எதிர்கொள்கின்ற அந்த பிரச்சனைகள் களையப்படும் அல்லது களையப்பட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவாதம் உங்கள் இரு தரப்பிலிருந்தும் கோரப்பட்டு கொடுக்கப்பட்டதா?
கோரியபடியும் அதுதான். நாங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தையில் மிக அதிமுக்கியத்துவம் கொடுத்தது நாங்கள் ஜனாதிபதிக்கு நேரடியாக சொன்னோம். இந்த ஆட்சியின் மீது முஸ்லிம்கள் வெறுப்பு கொண்டிருப்பதற்கான காரணம் அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக இனவாதிகள் கட்டவிழ்த்து விட்ட அக்கிரமங்களுக்கு எதிராக நீங்கள் உடனுக்குடன் சரியான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டீர்கள் என்பதை நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம். குறிப்பாக கூறியிருந்தோம், ஒரே மதகுரு அமைச்சர் ரிசர்வ் பதிவியுடைய அலுவலகத்துக்குள் சென்ற பொழுது அவரை இன்னும் பொருளாதார அடையாளம் காண முடியாமல் இருக்கின்ற பொழுது, அதே மதகுரு இன்னும் ஒரு விடயத்தில் சம்பந்தப்பட்ட பொழுது அவரை பொருளாதார கைது செய்ய முடிந்தது. இந்த வித்தியாசத்தை நாங்கள் ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை குறிப்பாகவும் பொதுவாக சிறுபான்மை சமூகங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவதாகவும் இது தொடர்பான விடயகாரணங்களை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்குவதாகவும் ஜனாதிபதி எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கின்றார். ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுபோல் இன்னும் பல விடயங்கள் அந்த உத்தரவாதங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும், குறிப்பாக இளங்கீராசாரத்துக்கு ஏற்ப. ஏனென்றால் இந்த நாட்டில் முஸ்லிம் சிறுபான்மைகள் கிட்டத்தட்ட 30% வாழ்கின்றார்கள், முஸ்லிம்கள் சுமார் 10% வாழ்கின்றார்கள். அரசு சேவையில் 4% கூட முஸ்லிம்கள் இல்லை. அதேபோல் சிறுபான்மைகள் தங்களுடைய வீராசாரத்தையும் கூட பல மிகக்கீழான ஒரு வீராசாரத்தில் தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயங்கள் நிவர்த்திக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். மக்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்வாங்குவதாக கூறியிருக்கிறார்கள். ஏனெனும் இது போன்ற விடயங்களை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்வாங்குவதற்கு மேலும் விடயங்கள் ஆராயப்பட வேண்டியிருக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் இந்த 2 குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவற்றின் முடிவுகளை வைத்துத்தான் கட்சியினுடைய உயர்வுடன் முக்கிய முடிவு எடுக்கும் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது ஒரு
அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒய் எல் எஸ் ஹமீத். இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ் அத்தநாயக்கா இன்று திங்கட்கிழமை தம் அரசுடன் இணைந்திருப்பதாக இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ் அத்தநாயக்க இன்று அரசாங்கத்துடன் இணைந்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த பின்பு ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் கட்சியை விட்டு வெளியேறிய போதிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் தற்போது தம்முடன் இணைந்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி ராஜபக்சே எதிர்வரும் தினங்களில் மேலும் பலர் இணையவுள்ளதாகவும் தெரிவித்தார். தான் வகித்த பிரதான செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க இன்று காலை அறிவித்ததாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க திஸ் அத்தநாயக்கவின் ராஜினாமா கடிதத்தை கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். இவ்வாறான செயல்களின் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது சந்தித்துள்ள தோல்விகளை தடுக்க முடியாதென்றும் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய செயலாளராக கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹஷீம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இது சம்பந்தமாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளர் திஸ் அத்தநாயக்கவின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள முயற்சித்த போதிலும் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு முடிவடைந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இன்று கொழும்பு ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல் திணைக்களத்தில் 2015 ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னரே இந்த ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டது. டாக்டர் விக்ரம்பாகு கருணாரத்ன மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகவும் நாத் அமரகோன் என்பவரினால் மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராகவும் ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டது. ஆயினும் இந்த இரண்டு ஆட்சேபனைகளையும் நிராகரிப்பதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் தீர்மானித்துள்ளதாக அறிவித்தார் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது.
ஆட்சேபனைகளும் 1981 15 இலக்க சனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் கீழ் வேட்புமனுக்களை நிராகரிப்பது தொடர்பான விடயங்களோடு தொடர்பற்றவையாக இருந்ததனால் இந்த இரண்டு ஆட்சேபனைகளும் என்னால் நிராகரிக்கப்படுகின்றன.
ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று பகல் 12 முடிவடைந்தது. இதன்படி 17 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 2 சுயாதீன குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த பின்பு கருத்துக்களை தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நியாயமான முறையில் நடத்துவதற்கு தேர்தல் திணைக்களத்துக்கும் போலீஸ் திணைக்களத்துக்கும் மாத்திரம் முடியாதென்று தெரிவித்தார். அதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் தனக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். சட்டவிரோதமான பிரச்சார நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியில் ஊடக நிறுவனங்கள் தேர்தல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் வழிகாட்டு நெறிகளுக்கமைய செயற்படுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். தேர்தல்கள் ஆணையாளரின் கருத்துக்களை தமிழில் அறிவித்த பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது.
அமைச்சுக்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட அரசியல் உரிமையற்ற அனைத்து அரசாங்க அலுவலர் அரசாங்க உத்தியோகத்தர்களும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் தவிர்த்து கொள்ளுதலும் அரசியல் உரிமை உள்ள அலுவலர்களும் தமது கடமை நேரத்திற்குள் அரசியல் பணிகளில் ஈடுபடாமையும் அதே போன்று அரசாங்கத்தின் ஆதனங்கள் கட்டிடங்கள் வாகனங்கள் என்பவற்றை வேட்பாளர் ஊக்குவிப்புக்காக பயன்படுத்தாமல் இருப்பதும்
பலத்த பாதுகாப்பு மத்தியில் நடைபெற்ற இந்த வேட்புமனு தாக்கல் காரணமாக ராஜகிரிய தேர்தல் செயலகம் அனுமித்த பகுதியில் பிரதான வீதிகள் மூடப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் சுற்றுப்புறங்களில் கூடியிருந்தனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து மாலத்தீவு குறித்த செய்தி ஒன்று. குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் மாலத்தீவின் தலைநகர் மாலேயில் மேலும் 3 பொது விடுமுறை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு 2 பொது விடுமுறை கொடுக்கப்பட்டிருந்தது. அங்குள்ள நிலைமை குறித்து தமக்கு தொடர்ந்து தகவல் அளித்து வரும் முகமது ஜஹதீர் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சுவாமிநாதன்.
இப்பொழுது மாலேசியோட நிலைமை வந்து குடிநீர் கிண்ட பற்றாக்குறையும் காணப்படவில்லை. சங்கம் அறிவித்தது ஞாயிற்றுக்கிழமை மற்ற திங்கட்கிழமை விடுமுறை என்று. தற்பொழுது விடுமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. அதாவது செவ்வாய் புதன் வியாழன் இந்த போன்ற மூன்று நாட்களும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலைமை சீராகவில்லை என்றால் அடுத்த வரும் வாரங்களில் விடுமுறை அறிவிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது.
நீங்க தண்ணிக்கு தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் விடுமுறையை நீடிச்சிருக்காங்க?
குடித்தண்ணிக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை, ஆனா குளிக்கிறதுக்குரிய வசதி எதுவும் காணப்படவில்லை.
இப்ப குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்குலாம் என்ன பண்றாங்க மக்கள்?
மக்கள் கடலுக்கு சென்று குளிக்க காணப்படுகிறது. மக்கள் நிறைய பேர் கடலில் சென்றுதான் குளிக்கிறார்கள். சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து புறப்பட்ட நீர்கள் கொள்கலன் விநியோகப்படும் மக்களுக்கு விநியோகப்படும் நீர்களை கடலில் பிடித்து வந்து அதற்கு பயன்படுத்துகிறார்கள். அது குளிக்கிறதுக்கு போதுமானதாக காணப்படவில்லை.
சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்றாங்க? அங்க ஹோட்டல்கள் எல்லாம் திறந்திருக்கா?
சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கிறது. ஏன்னா இங்க இருக்கிற சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது எந்த ஒரு சாப்பாட்டு சிற்றுண்டி சாலைகளையும் சாப்பாடு வேண்டாம் என்று. ஏனென்றால் அங்கு சமைக்கும் பாத்திரங்கள் கழுவக்கூடிய எந்த ஒரு வசதியும் இல்லை. அதால சுகாதார அமைச்சு கூறுகின்றது எந்த ஒரு சிற்றுண்டி சாலையும் சாப்பிட வேண்டாம் என்று. மக்கள் வீடுகளில் சமைக்கக்கூடிய அளவுக்கு நீர் பற்றாக்குறையாக காணப்படுது. இருந்தாலும் மக்கள் சிறு சிறு அதாவது அதிவேகமாக சமைக்கக்கூடிய சமையல்களை மட்டும்தான் மக்கள் சமைத்து சாப்பிடுகிறார்கள்.
சரி, இப்பொழுது சர்வதேச உதவிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்தியா கூட புதிதாக 2 கப்பல்களை அங்கே அனுப்பியிருப்பதாகவும் அந்த கப்பல்களில் நீரை சுத்திகரித்து தரக்கூடிய வசதி இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. அவை ஏதாவது மாற்றத்தை தந்திருக்கிறதா?
ஆமா, இந்தியா ஏற்கனவே வெள்ளிக்கிழமை அன்று சுகன்யா எனும் 250 மெட்ரிக் டன் நீர் சுத்திகரிப்பு கப்பல் ஒன்றை அனுப்பியது மற்றும் நேற்று இரவு INS தீபக் எனும் 900 டன் நீர் சுத்திகரிக்கும் கப்பல் ஒன்றை அனுப்பியுள்ளது. அந்த கப்பல் மூலமாக நீர்களை சுத்திகரித்து மக்களுக்கு கொள்கலன் மூலம் அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்ட 27 இடங்களில் கொள்கலன் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. அந்த நீர்களை மக்கள் கொள்கலன் நிரப்பிக்கொண்டு அவர்கள் சமையலுக்கு அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள்.
சுத்திகரிப்பு நிலையம் எப்பொழுது சரி செய்யப்படும்? இந்த பிரச்சனை எப்போது தீரும் என்று ஏதாவது தெளிவு இருக்கிறதா?
இதுவரைக்கும் எந்த ஒரு சுத்திகரிப்பின் எந்த ஒரு தகவல்களையும் அரசாங்கம் வழங்காமல் உள்ளது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. அரசாங்கம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. மேலும் 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 மற்ற உலக நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கு. பண உதவிகளும் நீர் உதவிகளும் செய்து கொண்டு பண்ண உள்ளது. அரசாங்கம் எதிர்பார்க்கிறது 2 வாரங்களில் முடிவுக்கு கொண்டு வரும் என்று. ஆனால் மக்களின் கருத்து 1 மாதமாக நீடிக்கலாம் என்று மக்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள்.
மாலத்தீவுல ஏன் இது மாதிரி ஒரு நிலைமை? அங்க போதுமான மழை இல்லையா? இல்லை அந்த மழை நீரை சேமித்து வைக்க முடியாத நிலை இருக்கிறதா? அல்லது மக்கள் தொகை அதிகமாகிவிட்டதா? ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை சார்ந்துதான் மக்கள் இருக்க வேண்டிய நிலை ஏன் அங்கு ஏற்பட்டது?
மாலத்தீவுல மழை நீர் சேமிக்கிற வசதி அரசாங்கமோ பொதுமக்களோ செய்யவில்லை. மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஆனால் கிணற்று நீர் அது உபயோகத்துக்கு அதாவது கழிப்பறை உபயோகத்துக்கு மட்டும்தான் பாய்க்க முடியும். மற்ற சமைக்கவோ அல்லது குடிக்கவோ அந்த கிணற்று நீர் பாய்க்க முடியாமல் உள்ளது. உப்பு அது உப்பு காரம் கூடியதாகவும் மற்றது துர்நாற்றம் வீசக்கூடியதாகவும் காணப்படுகிறது.
மாலத்தீவில் இருக்கும் முகமது ஜதீர். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் தேசிய புத்தகமாக பகவத்கீதையை அறிவிக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கூறியிருப்பது உண்டாக்கியிருக்கும் அரசியல் சர்ச்சையை தவிர இந்திய தேசிய தந்தையாக கருதப்படும் காந்தியே பகவத்கீதையை உயர்வாக பாராட்டியிருக்கிறார். எனவே இது மதங்களை கடந்த நூல் என்கிற வாதமும் ஒரு சிலரால் முன்வைக்கப்படுகிறது. இதுகுறித்து அஹிம்சை மற்றும் அமைதிக்கான சர்வதேச காந்தி கழகம் என்கிற தன்னார்வ அமைப்பை மதுரையிலிருந்து நடத்தி வரும் பேராசிரியரும் காந்திய சிந்தனையாளருமான முனைவர் ஜெயபிரகாசம் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
காந்தி சொன்ன பகவத்கீதை என்பது வேறு, பொதுவாக சொல்லப்படுகின்ற பகவத்கீதை என்பது வேறு என்பதை வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டம், வன்முறை மூலமாகவும் ஒன்றை வெற்றி கொள்வது என்று கீதைக்கு நீங்கள் அர்த்தம் எடுத்தீர்களானால் அணுயுகத்தில் அது ஒரு ஆபத்தான கோட்பாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காந்தி கருதியது போல மனித மனதில் நன்மைக்கும் தீமைக்கான மோதல் தீமையின் நன்மை தன்மயப்படுத்தி மாற்றுகிறது. அது சத்தியாகிரகத்திற்கான நூல் என்று அர்த்தம் எடுத்தால் பாரதியார் கூட அப்படித்தான் விளக்கம் தந்திருக்கிறார். அந்த அர்த்தத்தில் நீங்கள் கீதையை முன்வைத்தால் வருகின்ற தத்துவ கோட்பாடு வேறு விதமாக இருக்கும்.
நீங்கள் சொல்வது போல அந்த அந்த வகையிலே அர்த்தப்படுத்தி கொண்டால் அதை தேசிய புத்தகமாக அறிவிப்பது சரி என்ற ஒரு கருத்தளவா வருகிறது. அது சரி என்று சொல்கிறீர்களா?
நான் நினைக்கிறேன் தேசிய புத்தகம் என்று ஒரு புத்தகத்தை சொல்வது என்பது நமது நாடு போல பண்ணியமான இந்திய நாட்டிற்கு சிரமமாக இருக்க வேண்டும் என்கின்றேன். பல இப்ப திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி பல காலங்களில் இருந்து வந்திருக்கிறது. அப்படி தேசிய நூல் என்று ஒரே ஒரு நூலை முன்வைப்பது என்பது இந்தியாவினுடைய நலனுக்கு உகந்ததாக இருக்குமா என்பது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதுதான்.
பகவத்கீதையை பொறுத்த மட்டிலே பகவத்கீதையை விமர்சித்து எழுதிய மிகப்பெரிய ஒரு பிரமுகராக கருதப்படுகின்ற அம்பேத்கர் அவர்கள், அதை வந்து போரை நியாயப்படுத்துகின்ற, வன்முறையை நியாயப்படுத்துகின்ற ஒரு ஆவணமாக பார்த்தார். மேலும் அவர் வந்து அதை பகவத்கீதை இந்த சதுர் வர்ணம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு வர்ண இந்த அமைப்பை நியாயப்படுத்துகின்ற ஒரு புத்தகமாகவும் அதை படித்தார். நீங்கள் அந்த கருத்தோடு உடன்படுகிறீர்களா?
கீதாரகசியம் என்று திலகர் எழுதிய, கீதைக்கு எழுதிய ஒரு விளக்கம், அது ஒரு போர் நூலாகத்தான் அதை பார்க்கிறது. ஆங்கிலேயர்களுக்கு இங்கிருக்கும் வகையிலே ஒரு வன்முறை போராட்டம் என்ற வகையில் தான் பார்க்கிறது. அப்படி பார்ப்பதை இன்றைக்கு அணுயுகத்தில் பேரழிவு ஆயுதங்கள் உள்ள காலத்தில் முன்வைப்பது என்பது மிக மிக ஆபத்தாக மனித குலத்தினுடைய சீரழிவுக்கே வழிவகுக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் பழைய திருமறைகளை எல்லாம் காலத்திற்கு ஏற்ப மறு விமர்சனம் செய்வதும், தேவையில்லாதவற்றை விட்டு விடுவதும், தேவையானவற்றை எடுத்துக்கொள்வதும், புதிய விளக்கம் காண்பதும், மறுவாசிப்பு செய்வதும் அவசியம் என்று நான் கருதுகிறேன்.
இல்லை, இப்போ நீங்கள் முன்பு சொன்னீர்கள், இந்தியா போன்ற ஒரு பல இன மக்கள் வாழ்கின்ற, பல மத மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை, ஒரு புத்தகத்தை மட்டும் தேசிய புத்தகமாக அறிவிப்பது பிரச்சனையை உருவாக்கும் என்று. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினர் சொல்லலாம், இது வந்து ஒரு பெரும்பான்மை மக்கள், ஹிந்துக்கள் மதிக்கின்ற, உயர்வாக வணங்குகின்ற ஒரு புத்தகம். இந்தியா ஒரு ஹிந்து கலாச்சார ரீதியில் இந்து நாடு, எனவே அதை வைப்பதில் தவறில்லை. மேலும் அது வந்து மற்ற மதங்களுக்கு விரோதமானதல்ல என்றும் அவர்கள் வாதிடலாம். அந்த வாதங்களுக்கு நீங்கள் என்ன இது கருத்து முன்வைக்க விரும்புகிறீர்கள்?
கிறிஸ்துவத்துக்கு பைபிள் தான் ஒரே நூல் என்பது தெளிவாக இருக்கிறது. இஸ்லாத்துக்கு திருக்குறான் என்பதுதான் ஒரே நூல் என்பது தெளிவாக இருக்கிறது. இந்து சமயத்திற்கு பகவத்கீதை தான் ஒரே நூல் என்ற முடிவு எங்கும் இல்லை என்பதை நான் சொல்ல வேண்டும். சில தென்னிந்தியாவிலே சைவ சித்தாந்தத்திலே அல்லது வைஷ்ணவத்திலே பகவத்கீதையை அறியாத ஞானியர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அது இந்து சமயத்துக்கே மையமாக, அது ஒரு சென்ட்ரலைசேஷன் செய்கின்ற, ஒரு மையப்படுத்துகின்ற முயற்சியாகத்தான் அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
நீங்கள் முன்பு திருக்குறளை பற்றி சொன்னீர்கள். திருக்குறள் ஒரு தெய்வ திருமறை என்று தமிழர்களால் போற்றப்படுகின்ற ஒரு நூல். தமிழர்களில் ஒரு பகுதி, பெரும்பகுதியினர் அதை அப்படி பார்க்கிறார்கள். அதை வந்து நீங்கள், ஒரு சிலர் சொல்கிறார்கள் அது வந்து சமண மதத்தின் தாக்கம் அதிலே இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். சிலர் அது வந்து இல்லை, அது எந்த மதத்தையும், எந்த மத கோட்பாடுகளையும் அழுத்தமாக முன்வைக்கவில்லை என்று. எனவே அது வந்து ஒரு தேசிய புத்தகமாக அறிவிக்கப்படக்கூடிய தகுதி இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா?
அப்படித்தான் நினைக்கிறேன். அதனால் என்ன ஆகும் என்றால், இப்போது தமிழை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி என்று அறிவித்தார்கள். உடனே தெலுங்கு செம்மொழி ஆக வேண்டும், கன்னடத்தை ஆக்க வேண்டும் என்று அவர்கள் குரல் எழுப்பி அதையும் ஆக்கிவிட்டார்கள் அதிகாரப்பூர்வமாக. அதுபோலதான் இது ஒரு நூலை மட்டும் தேசிய நூலாக அறிவிக்கின்ற முயற்சியானது, இதுபோல பல நூல்களை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று பல இடங்களிலே குரல் எழும்ப பல நூல்களைத்தான் அவர்கள் அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன்.
இது தவிர இந்த ஒரு நாட்டுக்கு தேசிய புத்தகம் என்ற ஒரு அறிவிப்பு தேவையா என்ற கேள்வியும் எழுகிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
தேவையற்ற விஷயங்களை தொடுவதனாலே பல பல புது பிரச்சனைகள் வருகிறது. கைவசம் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது நாம் புதிய பிரச்சனைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன்.
மதுரையில் இருக்கும் பேராசிரியர் ஜெயபிரகாஷம், டில்லியில் பாலியல் வல்லுறவு சம்பவத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் வாடகை வண்டி ஓட்டுநர் 3 நாட்களுக்கு காவல்துறை காவலில் விடப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
டில்லியில் வாடகை வண்டியில் பயணம் மேற்கொண்ட 25 வதிக்கத்தக்க பெண்ணை கடந்த வெள்ளியன்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிவ்குமார் யாதவ் நேற்று ஞாயிறன்று கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு டில்லி மாநகர நீதிமன்ற நீதிபதி அம்பிகா சிங் அமர்வு முன்பாக இன்று திங்களன்று நடைபெற்றது. அப்போதுதான் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 11 வரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிவ்குமார் யாதவை காவல்துறையினர் தங்களது காவலில் வைத்து விசாரிக்க உள்ளார்கள். உபர் எனப்படும் பன்னாட்டு நிறுவனத்தின் பணியில் சேர்வதற்காக சிவ்குமார் யாதவ் அளித்த நற்சான்றிதழ் போலியானது என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் டெல்லி காவல்துறை அறிவித்துள்ளது. மேலும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வண்டிகளில் பொருத்தப்படும் புவியிடங்காட்டி, அதாவது GPS போன்ற உபகரணங்களும் வாடகை ஓட்டுநர் பயன்படுத்திய வண்டியில் பொருத்தப்படவில்லை என்றும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளார்கள். இதே வாகன ஓட்டுநர் கடந்த 2011 இதுபோன்ற பாலியல் வல்லுறவு வழக்கில் தண்டிக்கப்பட்டு 7 திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினரிடம் முதல்கட்ட விசாரணையின் போது கூறியுள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுக்கு பிறகு உபர் நிறுவனத்தின் அதிகாரிகளிடமும் காவல்துறையினர் இன்று விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் டெல்லியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதே சமயம் அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த குற்றம் குறித்தான சட்ட நடவடிக்கைகளுக்கு அந்நிறுவனம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று கூறியுள்ளது.
ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் இனிவரும் காலங்களில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தக்கோரும் நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளது பற்றிய செய்தியும், இந்தியாவின் புவனேஸ்வர் நகரில் நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் லீக் ஹாக்கி போட்டிகள் குறித்த ஒரு பார்வையும் இடம்பெறுகின்றன. ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த விழையும் நாடுகளுக்கு இனிவரும் காலங்களில் அவை இப்பொழுது இருப்பதை விட சுலபமாக இருக்கும் என்று சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பால் முன்வைக்கப்பட்ட 40 பரிந்துரைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் ஒலிம்பிக் போட்டிகளின் தலைவர் தாமஸ் பாக் தெரிவித்துள்ளார். இவை ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஒலிம்பிக் செயல் திட்டம் 2020 எனும் பெயரில் முன்னெடுக்கப்படும் இந்த மறுசீரமைப்பின் மூலம் ஒரு நாடு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த முறையாக விண்ணப்பிக்கும் முன்னரே சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்துடன் தமது பிரேரணைகளை விவாதிக்க முடியும். தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள மாறுதல்களின்படி ஒரு போட்டியை நடத்தும் ஒரு நாடு சில விளையாட்டுகளை தமது நாடு அல்லது போட்டி நகருக்கு வெளியே நடத்தக்கூட வழி செய்கிறது. எதிர்வரும் 2022 நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கு விண்ணப்பித்திருந்த 6 நகரங்களில் 4 நிதிநிலை காரணமாக பின்வாங்கிவிட்டன. எனவே மாறுதல்கள் தேவை என்று IOC கூறுகிறது. மொனாக்கோவில் நடைபெற்ற IOC கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பல விஷயங்களில் தற்பொழுதுள்ள 28 விளையாட்டுகளை மேலும் அதிகரிப்பதும் ஒன்றாகும். இதையடுத்து ஸ்குவாஷ், கராத்தே, பேஸ்பால் போன்ற விளையாட்டுகளும் ஒலிம்பிக்ஸில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. அடுத்து ஹாக்கி செய்தி ஒன்று. இந்தியாவின் ஒடிஷா மாநில தலைநகரான புவனேஸ்வரில் உலகின் முன்னணி ஹாக்கி நாடுகள் பங்கு பெறும் சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் இதுவரை இந்தியா ஆடியுள்ள ஆட்டங்கள் குறித்து சர்வதேச ஹாக்கி செய்தியாளரும் விமர்சகருமான எஸ் தியாகராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ரொம்ப வெரி டிசப்பாயிண்டிங், பிகாஸ் நல்லா வி ஸ்டார்டட் ஆஃப் வெரி வெல் ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஜெர்மனி. இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஜெர்மனிக்கு வந்து இப்போ ஒரு சரியான ஆட்டம் அமையல, அவளால எதையுமே ஜெயிக்க முடியல. வேர்ல்ட் கப்லயே அவ 6th பிளேஸ் வந்து முடிச்சா. இப்ப பில்டப் பண்ண டீம் தான், அது யங் டீம் தான். பட் அந்த டீம் வந்து ஆடும்போது கூட நமக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் 40 தான் மேட்ச் இருந்தது பாக்கி, அன்னைக்கு 0-0 டிரா ஆயிருக்கணும். இந்த டிரா இருந்தா ஒரு நல்ல கான்பிடன்ஸ் இருக்கும். ஏற்கனவே என்னாச்சு, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலே டீம்ல ஒரே ப்ராப்ளம்ஸ் தான். என்ன இருந்தா அந்த கோச் டெரி வால்ஷ் விட்டு போனது, அது விட்டு போன விதம், அது வந்து ஹாக்கி இந்தியா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நம்ம ஓன் பர்சனல் எல்லாரும் ஒரு மாதிரி பேசி கடைசியில வந்து என்னாச்சு, டீமுக்கு வந்து அவனோட சர்வீஸ் இல்லாம போயிடுச்சு. அது ஒரு பெரிய டீமுக்கு ஒரு டிராபேக், ஒரு சலசல போய் டீமுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு மொரால் இறங்கி போயிடுச்சு கொஞ்சம்.
அர்ஜென்டினா மேட்ச் பார்த்தோம்னா கூட இந்தியா வந்து முன்னணியில தான் இருந்தாங்க, அந்த முன்னணியை கூட தக்க வச்சுக்க முடியலையே.
அதுக்குதான் டிஃபெண்டர்ஸ் வந்து 2 போட்டவனே 1 உடனே போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் 1 போட்டு ஒரு வித்தின் 1 அவன் போடுறான், திரும்பி நம்ம 1 போடுறோம், வித்தின் 1 போறான். அந்த லாஸ்ட் 5 டீம் வர டிஃபென்ஸ் எடுக்க முடியல. எப்பவுமே அர்ஜென்டினா பிளே ஹாக்கி லைக் ஃபுட்பால் ஓடிட்டே இருப்பாங்க கிரவுண்ட்ல. அந்த மாதிரி ஓடும்போது கடைசி நிமிஷத்துல அவங்க 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க. அதனால அர்ஜென்டினா வந்து நல்ல இப்போ வெரி வெல் இம்ப்ரூவ் டீம். இப்போ எல்லாரும் இண்டிவிஜுவலி எவ்ரிபடி இஸ் வெரி டேலண்டட், எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபிட். நேத்தி மேட்ச் வந்து இந்தியா 4th குவார்டர்ல அவுட் பிளேஸ், அந்த லீடை மெயின்டைன் பண்ண முடியல. கையில இந்த டீம் எல்லாம் டிரா கூட பண்ணிக்கலாம், 2-2 இருந்தது. 2 ஒரு பெனால்டி கார்னர் போட்டா அது எல்லாம் நல்லா வந்தது. கடைசி நிமிஷத்துல அந்த லாஸ்ட் குவார்டர்ல அப்படி போய் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. அதனால அவங்க நல்ல அட்வான்டேஜ் நிறைய கேப் கொடுத்தாங்க. பிஜேஷ் எவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடினாலும் அந்த மாதிரி கோல் எல்லாம் சேவ் பண்ணிக்க முடியாது.
உள்நாட்டுல விளையாடும் பொழுது அந்த ஹோம் டீமுக்கு எப்பொழுதுமே ஒரு சாதகமான நிலை இருக்குங்கறதானே யதார்த்தம். அந்த சாதகமான நிலை கூட இந்தியாவுக்கு இந்த புவனேஸ்வர்ல கிடைக்கலையே.
பாத்தீங்கன்னா க்ரௌடு பாத்தீங்கன்னா புஷ் ஆஃப்ல இருந்து ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சப்பறதுல இருந்து கடைசி வரையும் டீம் என்கரேஜ் தான் பண்றாங்க. ஃபுல் க்ரௌடு அப்பயும் டீமுக்கு வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல அது இது பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 40 தான் பாக்கி இருந்தது, அதுல நின்றுனாங்களா அன்னைக்கு டிரா ஆயிருக்கும். நேத்தி வந்து 3rd வரைக்கும் 2-2 கோல், அதுக்கப்புறம் திரும்பி அவங்க விட்டுனாங்க 4. சோ 4-2 வந்து பேட் டிஃபீட், பேட் ரிசல்ட்.
இப்ப இந்தியாவுக்கு வந்து பூல் மேட்சஸ்ல இன்னும் பாக்கி இருக்கிறது நெதர்லாண்டோட உண்டான அந்த ஒரே ஒரு மேட்ச் தான். ஆனா நெதர்லாந்து இந்தியாவோட ஒரு ஸ்ட்ராங் டீம். அப்ப இந்த போட்டியில இந்தியாவுக்கு ஏதாவது பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா?
இல்ல, இந்தியா எப்படின்னா நெதர்லாந்து கூட ஒரு டிரா பண்ணாதான் ஒரு சான்ஸ் மேல போற சான்ஸ் இருக்கும். 5-6 இல்லாம கூட விளையாட முடியாது. இல்ல பண்ணா நமக்கு இப்ப வந்து கீழே போயிடும், 4th இடத்துக்கு போயிடும். சோ அப்ப வந்து 1-7 பினிஷ் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ் பீட் பண்ணி, பிகாஸ் அந்த 1 தட் இஸ் 7-1 வில் பிளே த 4th டீம் இங்க. சோ அதனால அந்த டீம் எப்பவுமே டாப் டீமா தான் வரும். அது 4th பினிஷ் பண்ணா இந்த பூல்ல வெரி டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் நாளை போறோம்.
அப்ப யதார்த்த ரீதியில சொன்னா இந்தியாவோட சாம்பியன்ஸ் டிராஃபி கனவு வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு.
அவ்வளவுதான், 7 அல்லது 8 ரெண்டுதான் இப்ப பாக்கி இருக்கு. ஏதாவது பெரிய ஒரு ரெவல்யூஷன் மாதிரி அந்த ஒரு ரிசல்ட் இந்தியா வந்து நெதர்லாந்து பீட் பண்ணவோ அந்த மாதிரி வந்தா தான் முடியும். பட் நெதர்லாந்து இப்போ ஆடுற ஃபார்ம்ல பார்த்தோம்னா அது எக்ஸ்பெக்ட் பண்றதே டூ மச்.
சர்வதேச ஹாக்கி செய்தியாளரும் விமர்சகருமான எஸ் தியாகராஜன்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.